Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக நான் இவ்வாறு கருதுகிறேன். Alleluia. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 49 முதல் 53 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலையில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறுமளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலையில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலேயே வருக வருக என்று நாங்கள் வரவேற்று இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்வுக்கு உங்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம். வார்த்தை என்பது ஆத்மாவின் உணவு. இந்த உணவை உட்கொள்ளுகிற பிள்ளைகள் விடுதலை பெறுகிறார்கள். உணவை கண்ணால் பார்த்துவிட்டு போகிறவர்களுக்கு பசி தீர முடியாது. அதே போல் காதில் கேட்டுட்டு வெறுமையாய் போகிற பிள்ளைகள் அதை நிறைவே காண முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் இந்த இறை வார்த்தையை உண்டு மகிழ்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஒரு அழைப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம வைக்கிறோம். எல்லாரும் கேட்குறாங்க, இறை வார்த்தையை நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் எத்தனை பேருக்கு அது உணவாக மாறுகிறது? இன்றைக்கி கடைகளில் நம்ம போகிறோம், உணவு பதார்த்தங்கள் விற்கிறாங்க, அதை பார்த்த உடனே நமக்கு எல்லாமே நிறைவடைவது கிடையாது. அதனுடைய அந்த பிரசன்னம், அது வைக்கப்பட்டிருக்கிற அந்த விதம் நமக்கு ஒரு வேளை நிறைவே கொடுக்கலாம். கண்ணில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, எவ்வளோ கேக்கு, எவ்வளோ டிஷ் வச்சுருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். சில ஹோட்டல்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னாக்க நல்லா டிஷ்ஷஸ்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் என்ன செய்யணும், காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். அப்போ தான் அதனுடைய நிறைவை வந்து நாம் உணர முடியும், அதனால் கிடைக்கக்கூடிய பலனை உடல் உணர முடியும். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம வார்த்தையை கூட அப்படி தான் பார்க்குறோம். இப்படி ஒரு விசிட்டிங் இது மாதிரி பார்த்துட்டு கண்ணால் பார்த்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதனுடைய நிறைவை காண முடியாது. அதனால தான் இந்த உலகம் ஸ்தம்பித்து நிற்கிறது. எது சரி எது தவறு என்பதை அறிய முடியாத ஒரு உலகம். எந்த விசுவாசம், எந்த நம்பிக்கை பெரிதாக இருக்கிறது? கடவுளுடைய பெயர்களால் இன்றைக்கி உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நிறைய தெய்வங்கள், இஷ்டப்பட்ட தெய்வங்கள் அவங்கவுங்க உருவாக்கி நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பூமியில், உலகத்தில், நம்ம வாழக்கூடிய தேசத்தில் நிறைய தெய்வங்கள் உண்டு. ஆனால் இந்த தெய்வ நம்பிக்கையெல்லாம் நம்மை நிறைவை நோக்கி நடத்தி செல்கிறதா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்றைக்கி ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும், இயேசுவை நம்ம எதுக்கு உயர்த்தி பேசுகிறோம் அப்படின்னா, மற்ற தெய்வங்களைப் போல அல்ல அவர், அவர் வித்தியாசமானவர் என்பதை நம்ம வேதம் வெளிச்சமாய் காட்டுகிறார். எப்படி வித்தியாசம்? தெய்வம்னா என்ன செய்யும்? ஒரு மகன் என்னிடத்துல கேட்டார், என்ன ஏசு சாமி வந்து செத்து போனார்னு சொல்றீங்களே, அதை என்னால் ஏற்றுக்க முடியல.
எஸ்,
என்னாலையும் ஏற்றுக்க முடியல தான். நம்மளாம் தமிழ் சமூகத்தில் வளர்ந்தவங்க இல்லையா, இப்போ தமிழ் சமூகம் வந்து மாயை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கு. மாயை, மாயைனா என்ன? நிறைய மாயை, எல்லாமே ஒரு இருக்கும் ஆனால் இருக்காது. இன்றைக்கி ஒரு திரைப்பட உலகம் பாருங்கள், சினிமா மோகம், தொலைக்காட்சி மோகம். அப்போது என்ன நடக்கிறது அங்கே? ஒரு மாயையான உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து பிள்ளைங்கள்லாம் கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டைவ் அடித்து, சினிமா ஹீரோ டைவ் அடித்து சண்டை போட்டு தீமையை வென்று இப்படி வெளியில் வர்றது போல். பாருங்கள், ஒரு ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று வந்தது, படத்து பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அப்போது ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருப்பார். அப்போது ஒரு ஒரு சாதாரண அந்த படத்தினுடைய ரசிகன், அவர் அந்த தலைவன், அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ரசிகன் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அவர் சொல்லுவான், ஹைஜாக் பண்ணிட்டாங்க, நம்ம டெரரிஸ்ட்லாம் உள்ளே இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணோன்னு நீங்கள் அடித்து எல்லாத்தையும் தோசை பண்ணி நம்மளை காப்பாற்றிருங்க எல்லாத்தையும் அப்படின்வார். அவர் கடைசியில் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவார். இதுதான் உண்மை. அவர் சொல்லுவார், டேய் அதெல்லாம் படண்டா அப்படின்வார். இன்றைக்கி திரைப்படங்களே அந்த வெளிச்சத்தை போட்டு காட்டுறது. அங்கே திரைப்படங்களுக்குள்ளேயே மக்களை விடுவிக்கிற சில அடையாளங்கள் உண்டு. ஆனாலும் விடுதலை பெற விரும்பாத ஒரு சமூகமாக நம்முடைய தமிழ் சமூகம், அதிகமான பேர், எல்லாரையும் சொல்ல முடியல, நிறைய நன்மை நல்ல மனுஷங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, சமூக விடுதலைக்காக போராடுறாங்க. ஒருபுறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சமூகத்தை இன்னும் இழுத்து குழிக்குள் தள்ளக்கூடிய வேதனையான சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிற. பால் அபிஷேகம் செய்கிறது, இன்றைக்கி நிறைய அறிவீனமான காரியங்களில் தம்முடைய பிள்ளைகள் ஈடுபடுவதை பார்க்கிற போது, இது எங்கே இருக்கிறது, இதனுடைய ஆழம் எங்கே இருக்கிறதுன்னா, உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாத மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம நிற்கிறோம். அப்போ இந்த நாளினுடைய செய்தி நமக்கு ஒரு கேள்வி, சவாலை விடுக்கிறது. நீயும் எந்த விசுவாசத்தை பிடிச்சு வச்சிருக்கிற? இன்றைக்கி யாரையாவது கூப்பிட்டு, எந்த நம்பிக்கையாளர்களாக இருக்கட்டும், உங்கள் தெய்வத்தை பற்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கடவுள் ரொம்ப நல்லவர், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அப்படி செய்வார், இப்படி செய், இப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் கிறிஸ்துவை விசுவசிக்கிறவன் அப்படி பேச முடியாது. உண்மையான இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறவன் அப்படி பேசினால் அவன் இயேசுவை அறியாதவன், அப்படி தான் நம்ம சொல்லணும். கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உங்கள் ஆண்டு கடவுளை பற்றி சொல்லுங்கள், அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் வல்லவர், அவர் வானத்தில் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்த மனுஷன் சொன்னான்னா அவன் கிறிஸ்துவை அறியாதவன், கடவுளை அறியாதவன். அதான் அறிஞர்கள் சொல்கிறாங்க, வேதத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். இறைவார்த்தை தெரியலையா உனக்கு? கிறிஸ்துவை தெரியல. கிறிஸ்து தெரியலையா? கடவுள் தெரியல. அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா உலகம் நம்மை அழிவை நோக்கி இழுத்து செல்கிறது. எது உண்மை, எது சரி, இந்த உண்மையை நோக்கிய பயணம். உண்மை பல விஷயமாக இருக்க முடியாது, உண்மைனா ஒன்று தான், அந்த உண்மை ஒன்று தான். அந்த ஒன்றை நோக்கிய பயணம் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கி கடவுள் பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கி நமக்கு உணர்த்துகிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிளவை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், நாம் மண்ணுலகில் தீயை மூட்ட தான் வந்தேன் அப்படின்னாரு. பிளவை ஏற்படுத்த வந்தேன் என்று, அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு என்ன இப்படி பேசியிருக்கிறாரு? இதை வெறுமையாக பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இயேசு இப்படி பேசியிருக்கிறாரு, அறிவு கட்டத்தனமாக பேசிட்டாரு, பிளவை ஏற்படுத்த வந்தேன் பேசியிருக்கிறாரு. அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ண வந்தேன் போட்டிருக்குதே அப்படின்னு என்ன செய்வாங்க சாதாரண மனுஷங்க? இதை உணர்ந்து கொள்ள முடியாதவங்க அப்படியாக அப்படி படிச்சுட்டு அப்படியாக என்ன செய்வாங்க, உணர்ந்து கொள்ள முயற்சிப்பாங்க. அவர்களுடைய புரிதல் தவறாகவே மாறிப்போகிறது. அதனால தான் இன்றைக்கி நம்ம உண்மையை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உண்மையை தேடணும், தேடி கண்டுபிடிச்சா தான் கிடைக்கும். ஆண்டவரை தேடணும். அதை எங்கே தேடுறது? அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம், வேதத்தை படிங்க. வேதத்தை திடீர்னு எடுத்து இப்படி பிரித்து இந்த பக்கத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ சொல்லுவாங்க, இந்த இயேசுவை நம்பினோம்னா பிளவை ஏற்படுத்திடுவாருப்பா, தீயை மூட்ட வந்திருக்கு, நெருப்பு வைக்க வந்திருக்கிறார் அப்படி சொல்லிடுவாங்க. பாருங்கள், மண்ணுலைகள் தீ மூட்ட வந்தீங்க. இயேசு சாமி எப்படிப்பட்ட தீயை குறித்து பேசுகிறார்? ஆண்டவர் ஆவிக்குரிய தீ, அபிஷேகத்தினாலே பற்றி எறியக்கூடிய தீ, உண்மையை உணர்ந்து அந்த உண்மைக்காக உறக்க பேசுகிற அந்த உண்மையின் தீ, நீதிக்காக போராடுகிற தீ, நேர்மையை விளைவிக்க வேண்டிய தீ. இந்த தீ அப்படிங்கிற வார்த்தை அதாவது அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னாக்க தன்னிடத்திலே போடப்படுகிற எல்லாத்தையும் அதை என்ன செய்ய, உள்வாங்கிக்கொள்ளும். தீயோடைய நேச்சர் அதுதான். தூய ஆவிக்கு வந்து நெருப்பு வடிவம்னு ஒரு வடிவம் கொடுத்துருக்குறோம். தண்ணீரில் வடிவம் சொல்லுவோம், நெருப்பு வடிவத்தில் நாக்கு, நெருப்பு நாக்கு வடிவத்தில் தூயாவி இறங்கி வராரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எதுக்கு இந்த நெருப்பு வடிவத்தை நம்ம தூயாவிக்கு கொடுத்துருக்குறோம்னா, அது தனக்குள்ளே யாரெல்லாம் ஐக்கியப்படுகிறார்களோ அவர்களை உள்வாங்கி கொள்ளும் தூயாவி. இப்போ தூயாவி வந்து நம்மக்கிட்டேருந்து செயல்படாது பாருங்க, தூயாவி வந்து வெளியில் வந்து அது நம்மளை தாண்டி வேலை செய்ய மாட்டார். தூயாவி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை செயல்படுத்த வைப்பார். அப்போ தூயாவி எது, என்னிலிருந்து செயல்படுவது தூயாவி அப்படிங்கிறத யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது நமக்குள்ளிருந்து செயல்படும். தீயாவி அப்படி செயல்படாது. நான் இப்படி நிற்பேன், நான் பேசும்போது என் பேச்சு என் பேச்சாகவே இருக்காது, அது வேறு பேச்சாக இருக்கும். சாப்பிடாத பையன் திடீர்னு சாப்பிடுவான், அப்போ அது அவனை எது அவனை ஆட்கொண்டு செயல்படுத்துகிறது, தீயாவி. அப்போ தான் நம்ம வித்தியாசத்தை பார்க்கும்போது இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படி சொல்லுவோம். தூயாவி பிடிச்சிருக்கிறவங்களை போய் பார்த்தா அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், இவங்க நல்லவங்க, இவர் தூயாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாரு, இவர் தூயாவியின் மகன் அப்படின்னு மகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போதான் இந்த தீ மூட்டை அப்படின்னா அந்த தீயினுடைய அடையாளம் இந்த தூயாவி. அப்போ ஆண்டவர் எந்த தீயை மூட்ட வந்தேன் அப்படின்னா, தூயாவியினுடைய அபிஷேகத்தின் தீ, அதை உணர வேண்டும். அப்போ இந்த தீயை மூட்ட வருகிற அந்த அடையாளம், இப்போ இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்கணும் அந்த தீ. இந்த தீ எரியாத வரைக்கும் பூமியில் ஒரு நிறைவை காண முடியாது. இன்றைக்கி எல்லாம் என்ன செய்யுது, ஒரு பக்கம் பிசாசு எல்லாத்தையும் ஆட்கொண்டு போய் சொல்லி நம்மளை எல்லாம் ஒரு பக்கம் இழுக்குது, ஆவியானவர் ஒரு பக்கம் நம்மளை அவரை கட்டி அரவணைச்சு தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறார். அதனால் இந்த தீ பற்றி எரிய நம்ம எல்லோரும் வேலை செய்யணும். கொழுந்து விட்டு நம்மளுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய அந்த தீ பற்றி எரிய வேண்டும். வெந்ததை தின்று விதி வந்தால் சாவம்னு மூளையில் முடங்கி கிடப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய பணியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிறவர் அல்ல. அதைத்தான் நம்ம மற்ற விசுவாசங்களில் பார்க்குறோம். ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க வராங்க, அவங்களும் நல்லவர்களாக இருக்கணுங்கிற ஒரு காமன் படிப்பனையை வச்சுக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவனுக்கு அது மட்டுமல்ல, எதிரிடையான ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு அழைப்பு. என்ன இது நன்மை, அங்கே போனால் நமக்கு அடி விழுவுன்னு தெரிஞ்சாலும் நீ போகணும், அதுதான் கிறிஸ்தவத்திற்கான அழைப்பு. ஆண்டவர் அதை தான் இங்கே அழைக்கிறார். இன்றைக்கி அதை தான் அவர் சொல்கிறாரு, மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் நினைக்காத, தீ மூட்டுறதுக்கு வந்தேன், நான் பிளவை ஏற்படுத்த வந்தேன். அது பிளவு என்ன சொல்லுதுன்னா, நன்மைத்தனத்திற்கும் தீமைக்குமான ஒரு பிளவு. நன்மை இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் நன்மையை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்கன்னா அங்கே தீமைக்குரிய அடையாளத்தோடு இருப்பாங்க. அப்போ நீ என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த தீமையை குறித்து எதிர் சான்றாக நிற்க வேண்டும். அதை கூட போய் கைகோத்து கொள்வதல்ல, எங்கே என்னை அடிச்சிடுவாங்க, என்னை கொண்டுடுவாங்க. ஆகவே தான் ஆண்டவர் இன்னைக்கு அந்த 52-53 இறைவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கு எதிராக, மகன் தந்தைக்கு எதிராக, தாய் மகளுக்கு எதிராக, த மகள் தாய்க்கு எதிராக, மாமியார் மருமகள் இவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக. பாருங்கள், இது எதனோட தொடர்புடைய ஒரு வசனமாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னா, மீகா புத்தகத்தில் 7:6 இறைவசனத்தில் இது கிடைக்கிறது. அடுத்திருப்பவன் மீது, 5 இறைவசனம் சொல்லுது, 7:5, அடுத்திருப்பவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம், தோழனிடத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், உன் மார்பில் சாய்ந்திருக்கிற மனைவி முன்பும் உன் வாய்க்கு பூட்டு போடு. ஏனெனில் மகன் தன் தந்தையை அவமதிக்கிறான், மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகிறாள், மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கின்றாள், ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். நானோ ஆண்டவரை வெளிப்புடன் நோக்கியிருப்பேன். பார்த்தீங்களா, 7 இறைவசனம் தான் நமக்கு கன்க்ளூஷன் கொடுக்குது. 6 இறைவசனத்தை தான் இன்றைக்கி இயேசு சாமி உள்வாங்கி பேசுகிறார். அப்போது நம்ம எல்லோரும் எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளேயே பிளவு எப்படி ஏற்பட முடியும்? ஒரு நன்மைத்தனத்தினுடைய அடையாளமாக ஒருத்தர் நிற்கும்போது தீமையினுடைய அடையாளமாக இன்னொருத்தர் நிற்பாங்க. அப்போது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யும், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வீடுகளெல்லாம் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, எல்லாருமே நல்லவங்களாக நினச்சிக்கிறது தான், நான் செய்கிறது தான் சரி, அவங்க செய்கிறது தப்பு. அவங்க நினைப்பாங்க நான் செய்கிறது தான் சரி, அவங்க செய்கிறதா தப்பு. அப்போ இரண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, தங்களை நல்ல விதத்தில் வைத்து கொண்டு மற்றவரை அவதூறாக நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம். அப்போ யார் சரி யார் தவறு என்று யார் நிர்ணயம் செய்வது? அப்போ தான் நம்ம பார்க்கணும், நான் சரியாக இருக்கிறேனா அப்படின்னு யார் யோசிப்பா? நேர்மையாளர் யோசிப்பார், ஆவிக்குரிய பிள்ளைகள் யோசிப்பாங்க, நான் சரியாக இருக்கிறேனா இல்லையா, லெட் மீ செக் மை செல்ஃப். அவங்க தான் என்ன செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, அவங்க தான் போய் கோயிலில் உட்கார்ந்து யோசிப்பாங்க, பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்வோம், தங்களை தேடுறாங்க. தான் செய்வது சரிதானா அப்படிங்கிற தேடல் இருக்கும். அப்போ அவங்க தேடி பார்ப்பாங்க, இந்த மாதிரி திருப்பலிகள் அவங்களுக்கு எங்கேயாவது கிடைக்காதா, இறைவார்த்தை விளங்க பண்ணுகிற ஏதாவது ஒரு தளம் நமக்கு கிடைக்காதான்னு தேடுவாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க, மற்ற தளத்தில் இருக்கிறவங்க, நான் எது செய்தாலும் சரியாதான் இருக்கும், ஏன்னா நான் எல்லாம் அறிந்து தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடவுள் ஏன் கோயிலுக்கு போலையாப்பா அப்படின்னு கேட்டால், நான் கடவுளை நம்புவதில்லை அப்படின்வாங்க. கடவுளை நம்ப, கடவுள் கோயிலுக்கு போய் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அது நேரம் ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடலாம், கடவுள் எங்கே இருக்கிறாரு. இந்த கேள்விகள் எல்லாம் யார்கிட்டேருந்து வரும்னா, தங்களை கடவுளுக்கு மேலாக எவன் ஒருவன் நிறுத்தி கொண்டு அறிவிலி என்பதை உலகுக்கு தன்னை அறிவித்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் இப்படி வெளிப்படுத்துவான். அவர்கள் படித்தவர்கள், மேதைகள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க இந்த தளத்துக்குள்ளே, படிக்காதவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, படித்தவர்களும் உண்டு. அதனால தான் சொல்கிறோம், தன்னை தேடுகிற, அதான் நீ தத்துவ பாடல்கள்லாம் சொல்கிறது, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்போ உன்னை அறிந்தால் அப்படின்னா எதை குறித்து அறிவது, என்னுடையத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அனைத்தையும் நான் அறிவது. அப்போ அறிய முற்படுவது தானே ஆற்றல், அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி. அப்போ ஆண்டவர் பிளவை ஏற்படுத்த வந்தேன் அப்படின்னா, நான் எந்த அடையாளமாக நிற்கிறேன், நான் தீமையினுடைய அடையாளமாக நிற்கிறேன்னா நன்மையினுடைய அடையாளமாக நிற்கிறேன்னா. ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, அந்த நபரை எனக்கு தெரியும், அவர் ஆலயத்திற்கு வந்து பல நல்ல காரியத்தில் ஈடுபடக்கூடியவர், அவர் வந்து நிறைய பணம் வந்து இது கொடுப்பார், டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. திடீரென்று அவங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது, அவருடைய பார்ட்னர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இது மாதிரி அவரை பற்றி ஒரு பெரிய குறைபாடுகளை எல்லாம் வைக்கிறாங்க. அப்போது அந்த நபரை குறித்து நாங்கள் நினைத்து கொண்டிருந்த எண்ணங்கள் வந்து சற்று மாற ஆரம்பிக்கிறது. எனக்கு என்ன இந்த நபரை குறித்து, இவங்க இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வருவாங்களே, நல்ல விதமாக அப்படி நிறைய காசெல்லாம் கொடுக்குறாங்க, டொனேஷன்லாம் கொடுக்குறாங்க, இவங்களை பற்றி இப்படி ஒரு செய்தியை அவங்க வீட்டிலேருந்து நம்ம கேட்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை உற்று பார்க்கிற போது, பாருங்கள் வெளியில் அவர்கள் நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு நம்ம விரும்பு, நமக்கு என்ன கோயிலை ரன் பண்ணுறதுக்கு லைட்டுக்கு காசு கொடுக்கணும், ஃபேன் ஓடணும், இதை ஓட வைக்கிறதுக்கு 10 காசு வேணும், அதை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். ஆனால் வீட்டுக்குள்ளே அவர்கள் எதிரணியில் நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற அவர்களுடைய உறவுகளை அன்பு செய்ய மறுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளை புறக்கணிக்கிறாங்க. அப்போ பாருங்கள் எதிரணியில் நிற்கிற ஒரு மனநிலை. இன்றைக்கி பங்குக்கு வரக்கூடிய, பங்கு சமூகத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளையும் நம்ம பார்க்கலாம், அவங்க ஆலயத்திற்கு வந்துட்டு ஒரு நாள் கூட இந்த மாதிரியான ஒரு சில அடையாளங்கள் அப்படி உண்டு, எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில அடையாளங்கள் கண்டிப்பாக எல்லா பங்குலையும் உண்டு. அவர்கள் சுயநலத்தின் மோகத்தோடு வருவாங்க, நான் வந்து படம் காட்டணும், இந்த கோயிலுக்குள்ளே வந்து அவங்க இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே ஏறுவாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சில பேர் பாட்டு கிளாஸில் இருந்துக்கிட்டு பாடி கிளப்புவாங்க, ஆசீர்வாதத்தையெல்லாம் அளிப்பாங்க, அவங்க சுய விளம்பரத்துக்காக செய்வாங்க. சில பேர் வேலை செய்வதாக நினைத்து கொண்டு ஃபாதருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, வந்து ஃபாதர் அது அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. சில பேர் வேணும்னே மைக்கை ஆஃப் பண்ணி போடுவாங்க. நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பங்கில் பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த பங்கு தளத்தை வந்து ஒரு தன்னுடைய சுய விளம்பரத்துக்கு பயன்படுத்தி கொள்கிற ஒரு அடையாளம். எதிரணி, இதெல்லாம் இதெல்லாம் எதிரணி, ஆசீர்வாதத்தினுடைய அணி அல்ல. அதனால தான் நம்ம யோசிக்க அழைக்கப்படுகிறோம், ஆண்டவருடைய பார்வையில் நான் எந்த பக்கம் நிற்கிறேன், பிளவை ஏற்படுத்த தாய் தந்தைக்கும் மகனுக்கும் அப்படின்னா யார் இதில் சரி, பைபிளில் சொல்லலை தந்தை சரியாக இருக்கிறார் மகன் தவறா அப்படி சொல்லலை. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த காலத்தில் இந்த வாலிப பசங்களாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்காங்க, நம்ம அடுத்த வாலிப வயசில் பார்க்கக்கூடாது, நம்மளை பார்க்கணும். நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்னா, மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுது, கனி தப்பாக இருக்குதுன்னா மரத்தில் வேரில் தான் மருந்து வைக்கிறோம், இன்றைக்கி வேருக்கு தான் இன்றைக்கி மருந்து. அதனால் எல்லாருமே யோசிக்கணும், கனியும் யோசிக்கணும், மரமும் யோசிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அன்பு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி தீயை பற்றி பேசுகிறாரு, பிளவை பற்றி பேசுகிறாரு. அதனால் நாம்மளும் என்ன செய்ய, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச வேண்டியிருக்கு சில விஷயத்தெல்லாம். அதனால் என்னடா ஃபாதர் குற்றப்படுத்துகிறாரு, நான் குற்றப்படுத்துவதற்காக நாம் இதை பேசலை, இதை உணர்த்த உணர வைப்பதற்காக பேசுகிறோம். நாம் என்ன செய்கிறோம், நமக்குன்னு ஒரு நியாயத்தை வகுத்து கொண்டு இது கடவுளுக்கு பிடிக்கும் இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம வாழ முயற்சிக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார் பாருங்கள். அதனால தான் இந்த ஏழாவது இறைவசனத்தை நிறைவு செய்கிற ஒரு வசனமாக இந்த நாளில் நான் வாசிக்கிறேன். நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன். சும்மா உட்கார்ந்துருக்கிறதில்ல, விழிப்புடன். அவர் யார், எங்கே இருக்கிறாரு, எப்படி வேலை செய்கிறாரு, அவர் என்ன என்னகிட்ட எதிர்பார்க்கிறாரு, விழிப்புடன் நோக்கி இருப்பேன். என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள்வார். என் கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள்வாள். என்னை கடவுளுக்காக, என்னை மீட்கும் என் கடவுளுக்காக. இப்போ இன்றைக்கி நிறைய தெய்வங்கள் இருக்குது உலகத்தில். அப்போ பைபிளை வாசிக்கிறவனுக்கு தானே இந்த வசனம் கண்ணில் படும். இப்போ பைபிளை வாசிக்காதவனுக்கு என்ன படும், ஏதோ ஒரு ஒரு வாழ்க்கைப்பா அப்படியே போய்கிட்டே இருப்பா. அதனால தான் சொல்கிறோம், மீட்பு எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் நீ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மீட்பை காண வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும், வேதத்தை தொட வேண்டும், விவிலியத்தை வாசிக்கணும், இயேசுவேன்னு கூப்பிடணும். அப்போ ஆண்டவர் உனக்கு கண்களை திறந்து காட்டுவார். இந்த வசனங்களை அவர் உன்னோட பேசுவார். அகுஸ்தினார் அப்படி தான் எதிரணியில் நின்னாருங்க. அகுஸ்தினார் என்கிற ஒரு நல்ல புனிதரை திருச்சபை வைத்திருக்கிறது. அவர் எதிரணியில் நிற்கிறாரு. ஆண்டவர் அவரை வார்த்தையால் தொட்டார். அவர் வார்த்தையால் தொடப்பட்ட பிறகு அவரிடத்துல இருந்த அந்த எதிரணியிலிருந்து மெதுவாக நழுவி வந்து எங்கே நின்றுக்கிட்டாரு, ஆண்டவர் பக்கம் நின்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் உயர்த்துறாரு. கர்மேல் மலையில் எலிசா எலியா இறைவாக்கினர் ஒருத்தர் நிற்கிறாரு. எலியா இறைவாக்கினருக்கு எதிராக 450 பொய்வாக்கினர்கள் நிற்கிறாங்க. அவர் பாருங்கள், அவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்து காட்டியும் நன்மைத்தனத்தின் பிள்ளைகளாக மாற முடியாத ஒரு அவல நிலை. காரணம் உயிர் பயம், வயிறு, சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். ஜெசபேல் அரசியை பகைச்சிக்கிட்டால் சோத்துக்கு வழி இருக்காது. அவள் சோறு போட மாட்டா, நம்மளை சிறையில் அடைச்சிருவா. பயம், மனிதரை குறித்து பயம். ஆண்டவருக்கு மனிதரை குறித்து பயம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மனிதரை குறித்து பயம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை குறித்தே பயந்து கிடப்பார்கள். அதுதான் வேதத்தில் மீக்கா இறைவாக்கினர் மிக தெளிவாக சொல்கிறாரு, நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன். அதிகாரிகளை அல்ல, ஆணவம் பிடித்திருக்கிற எல்லா மனிதர்களை அல்ல, எனக்கு பிச்சை போடுகிற மனிதர்களை அல்ல, ஆண்டவரை நோக்கி நான் விழிப்புடன் நோக்கி இருப்பேன். எல்லா தளத்திலையும் நீங்கள் பார்க்கலாம், பிச்சை ஏந்தி வாழ்கிற கூட்டம் பெருகி கொண்டு இருக்கிற. இந்த இன்றைக்கி கூட நியூஸில், நியூஸ் பேப்பரை காலையில் திறந்த உடனேயும் பாராட்டுதற்குரிய ஒரு செய்தி, நம்முடைய நீதிபதிகள் எல்லாம் அரசாங்க ஊழியர்களை சாடி இருக்கிறாங்க. எப்படி, லஞ்சம் வாங்குவதை குறித்து. அவங்க எவ்வளோ தூரம் பகிரங்கமாக பேசியிருக்கிறாங்கன்னா, லஞ்சம் வாங்குவது பிச்சை எடுப்பதற்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை சாதாரண மனிதர்கள் எப்போவோ சொல்லிட்டாங்க, இப்போ தான் நீதிபதிகள் அதை பேசியிருக்கிறாங்க. மகிழ்ச்சி, பாராட்டுக்கள், பேசணும். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இதே அந்த இடத்துல இருக்கிற ஒரு மகன், நமக்கும் தெரியும் சில அரசாங்க ஊழியர்களை நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் ஒரு தீமைக்கும் கையை நீட்டுறது கிடையாது. ஏன் தெரியுமா, அவர்கள் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள். அவர்கள் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள். உண்மையான அந்த தெய்வத்தை நம்பியிருக்கிற பிள்ளைகள். அவர்கள் உண்மைக்கு சான்று பகிற வாழ முயற்சிக்கிற பிள்ளைகள். பிளவு, அந்த இடத்துல என்ன வரும், பிளவு வரும். வேலை செய்கிற இடத்துல இவன் என்ன பெரிய லாடு மாதிரி நிற்கிறான், இவன் பெரிய பெரிய அறிவாளி மாதிரி, இவர் மட்டும் நல்லவராமா, நம்மளாம் கெட்டவரா, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. பணி செய்கிற இடத்துல கேவலங்கள் நடந்திருக்கும். உண்மைக்காக நிற்கிற போது நீ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, அதனால் ஓரமாக போ, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், உன்னை வேறு இடத்துக்கு மாற்றுகிறோம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில அரசியல் இது அரசாங்க ஊழியர்கள் ஒரு முறை இருமுறை அல்ல, 25 முறைக்கு மேலாக ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஒரு வருடத்திற்குள்ளாக, சில வருடங்களுக்குள்ளாக அவர்கள் 20 மேற்பட்ட இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற வேதனையை நம்ம பார்க்குறோமே. தேவ பிள்ளைகளே, இப்போ நாம் கதையை எங்கிருந்து பார்க்கணுன்னா, நம்ம பக்கம் இருந்து தான் பார்க்கணும். அவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களை சபிச்சுட்டு போகக்கூடாது. நான் எப்படிப்பட்ட அடையாளமாக இருக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 34-35 இறைவசனம், இந்த பின்னணியில் இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். அதனுடைய பேக்ரவுண்டு லைட்டில் தான் இந்த வசனத்தை பார்க்கணும். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். பாருங்க, அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இயேசுவால் வெளிப்படுத்தப்பட்டது, அதுதான் நடந்தது. கடைசியாக என்ன கிடைச்சது இயேசுவுக்கு? கிரீடம் இல்லை, முள்முடி. கரங்களில் அவர் சொன்னார், உன் கையில் அழகிய மணிமுடியாக உன்னை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவருடைய கரத்துக்கு கிடைத்தது ஆணிகள். அவர் இதயத்தில் நம்மளை தாங்கினாரு, ஆனால் அவருடைய இதயத்திற்கு கிடைத்தது விழாவிலே குத்தப்பட்ட ஈடு ஊடுருவி குத்தப்பட்ட ஈட்டியால் விளைந்த காயம். ஓடி ஓடி சென்ற கால்களுக்கு அவர்கள் மாலையிட்டு அவர்கள் மகிழவில்லை, மாறாக அவர்கள் அந்த காலில் ஆணியடித்து அதை மகிழ்ந்தார்கள். தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு, இதோ நான் குடிக்க வேண்டிய ஒரு நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. நம்மளாம் திருமுழுக்கு வாங்கிட்டோன்னு பெருமையாக நிற்கிறோமே, இயேசுடைய இந்த திருமுழுக்கில் நீ பங்கெடுக்க தயாராக இருக்கிறாயா? இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சலனம் வரும்போதே நம்ம உடனே என்ன செய்கிறோம்? டைவர்ஸ். இந்த திருமுழுக்கை பெற மறுக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இந்த மனுஷனோட வாழ முடியாது, இந்த மனைவியோட வாழ முடியாது, கல்யாணமாய் 3 மாதம், 1 மாதம், 2 மாதம், 1 வருஷம் கூட ஆகலை, ஓடி போகிறாங்க. 1000 காரணங்கள் இருக்குது நம்ம போகிறதுக்கு, 1000 காரணங்கள் விளக்குவதற்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் கேட்குறார், இந்த திருமுழுக்கை நீ பெற விரும்புகிறாயா? சில பேர் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. எதுக்கு அப்படி போய் பிரச்சனையை மாட்டிக்கணும்னு நம்ம பெசாட்டு உட்காந்துருப்போம், சாப்பிட்டுட்டு வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்போமே. இன்றைக்கி பல பெற்றோர்கள் அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க, பிள்ளைகளை வாழ்க்கைக்கு அனுப்புறது இல்லை, தாங்களே வச்சுக்கலாம், எதுக்கு இப்போ பிரச்சனை? வீட்டுக்கு ஒரு ஆள் வேலை செய்ய இருக்குதில்லை. பாருங்கள், அப்படி சுயநலத்தோடு சிந்திக்கிற பிள்ளைகள் எல்லாம் எதிரணியில் நிற்கிற பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு உரிய சரியான தளத்தை அமைத்து கொடுக்கணும், அதை சொல்லணும். அட்லீஸ்ட்டு நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறது இதுதான், உன் வாழ்க்கையை நீ சரியாக அமைச்சு கொள்ளணும். சில பேர் எங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து கோயிலில் வேலை செய்கிறதுக்கு அவங்க வருவாங்க, அப்போ அவர்களை நெறிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. சில நேரத்தில் கடிந்து பேசுகிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். போய் வேலை செய், போய் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதை சொல்லலைன்னா ஆண்டவர் எங்கிட்ட கேட்பார். அப்போ பாருங்கள், நம்ம எந்த அணியில் நிற்கிறோங்கிறத நம்ம சரியாக ஆண்டவருக்கு காட்டி ஆகணும். சும்மா உட்காந்துட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார். கடவுள்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது. பாருங்கள், வெட்டு 1, துண்டு 2 தான், பிளவு. அதனால் இயேசு வந்து நம்ம மற்ற தெய்வம் மாதிரி கிடையாதுங்க, இட்ஸ் சேலஞ்சிங் காடு. அவர் வந்து நம்மளுக்கு சவால் விடுகிற ஒரு தெய்வம். அவர் சவால் விட்டு சிலுவையில் ஏறி நின்னார். நான் சவால் விடுறேன், என் சின்னு காட்டிட்டேன், நீ நிற்கிறியா? இல்லை ஆண்டவரை, நிற்க எனக்கு பயமாக இருக்கு, ஓடி போய்டு, எங்கேயாவது ஓடி போய்டு, உனக்கு தான் நிறைய தெய்வங்கள் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறார், என்னிடத்துல வந்தீங்கன்னா சிலுவையை தூக்கிக்கிட்டு வரதா இருந்தால் வா, இல்லாட்டினா ஓடி போய்டு, சூடாக இருக்கிறதா தான் என்னோட இரு, குளிர்ச்சியாக இருப்பேன், இங்கிட்டு இருப்பேன், அங்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சந்திக்க போகிற வேதனை மிக பெரியது. ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், மொத்த உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாய். அன்னை மரியாளுக்கே அந்த செய்தி தான். தேவ பிள்ளைகள் உணர வேண்டும். பாருங்கள், அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் கூட கடவுள் எப்படிப்பட்ட நிலையில் இயேசுசாமி செயல்பட்டாருன்னா, அவரும் மன்னிக்கிறவராக தான் இருந்தார். இன்றைக்கி நாம் ஒரு சலனங்கள் வருகிற போது உடனே நம்ம நெருப்பை தூக்கி கொட்டுறோம், வார்த்தையை தூக்கி கொட்டுறோம், அசிங்கத்தை தூக்கி கொட்டுறோம், அப்படியே மனசு ஆற மாட்டேங்குது. நம்ம எங்கேயோ பேசுகிறோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம மண்டைக்குள்ளே யோசித்து செய்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. எப்படியாவது அவனை அசிங்கப்படுத்திட்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த எதிர்வினை ஒன்று இருக்குது பாருங்களேன், அதை யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 9 பாருங்கள், இயேசு விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். பாருங்க, ஒரு இக்கட்டான சூழல், கடவுள் இயேசுவுக்கு எழுந்த ஒரு சூழல். அந்த ஊரில் எவ்வளோ நன்மை செய்திருப்பார், சமாரியாவில் எவ்வளோ பேசியிருப்பார். அப்படிப்பட்ட மக்கள் இயேசு எருசலேமுக்கு போகிறாருன்னொனியும், இவன் எருசலேமுக்கு போகிறதுக்கு நம்ம வழி விடணுமா, உனக்கு வழி கிடையாது, இப்படி போ. அப்போ இயேசுவை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போனோம், அப்போ ஒரு அந்த ஊர் ஒருத்தர் ஒரு எளிய குடும்பம் உண்டு, அங்கே உண்டு. அந்த ஊருக்குள்ள நாங்கள் வந்து அந்த அவர் வந்து ரொம்ப தூரம் கடந்து வந்து அந்த கோயிலுக்கு வருவார். நான் அப்போ பிரதராக இருந்தேன். அவர் நடந்து வருவார் அவ்வளோ தூரம். அப்போல்லாம் பேருந்து வசதிகள்லாம் ரொம்ப கம்மி. அந்த ஊருக்கு வரதுக்கு வரணுன்னா ரொம்ப டூ வீலர் மாதிரி ஏதாவது இருந்தால் தான் வர முடியும். அப்போ நாங்கள் ஒரு முறை அந்த காரில் போனோம். ஒரு சகோதரிகள் ஒரு மூன்று பேர், நாங்கள் நானும் ஃபாதரும் இருந்தோம், ஒரு அஞ்சு பேர் இருந்தோம். அந்த ஊருக்குள்ளே போகிற போது அந்த ஊருக்காரங்க வந்து எங்களை தடுத்துட்டாங்க. ஏன்னா சிஸ்டர்ஸ்லாம் ஹாபிட்டில் இருக்கிறாங்க, ஃபாதர் அங்கீல இருக்கார், நான் மட்டும்தான் மப்டியில் இருக்கேன். பார்க்க தடுத்துட்டாங்க, தடுத்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பல்வேறு காரணம் பின்னாடி அவங்க வச்சது. பாருங்கள், இன்றைக்கி சமாரியர்கள் இயேசுவை உள்ளே விடலை. ஏன் விடலைன்னா, சமாரியா வழியாக எருசலேமுக்கு போனால் சீக்கிரம் போயிடலாம், சுற்றி போகணுன்னா ரொம்ப நாள் ஆகும். இட் வில் டேக் மோர் அவர்ஸ், கிலோமீட்டர் தாண்டி நிறைய கிலோமீட்டர் நடக்கணும். அதனால் இயேசு சமாரியாவை அதனால் இஸ்ரேல் மக்கள் இது யூதர்கள் என்ன செய்வாங்களாம், சமாரியாவை தவிர்த்துட்டு தான் அவங்க எருசலேமுக்கு போகிறாங்க வேறு வழியாக. அப்படியே அவங்க சமாரியா வழியாக போகணுன்னா சமாரியர்கள் எல்லாம் தூங்கின பிற்பாடு தான் போ, ஏன்னா பார்க்கக்கூடாது சமாரியர்களை, பார்த்தா பாவம். பாருங்கள் எப்படிப்பட்ட. அதனால் அவன் என்ன செய்கிறான், அந்த ஊருக்காரன் கட்டையை போட்டுட்டான், எருசலேமுக்கு போறியா, ஏன் ஊர் வழியாக போகக்கூடாது நீ. பாருங்கள், அப்படிப்பட்ட வேதனையான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இயேசு நாம் என்ன செய்கிறாரு பாருங்கள், தீயை மூணு ஆமாண்டா இந்த இந்த வர சொல்கிறேன் பாரு. இல்லை, அவர் உடனே என்ன செய்கிறாரு, கடிந்து கொண்டார் சீடர்களை பார்த்து. அவர் எவ்வளோ தூரம் தன் நிலையில் தவறாத ஒரு வாழ்க்கை முறை. இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஏதாவது கிடச்சிச்சுன்னா சந்தோஷப்படுறோம், பெருமையாக இருக்கிறோம். நமக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம எதிரணியில் நின்று எல்லாவற்றையும் சபிக்கிற அசிங்கப்படுத்துகிற ஒரு அடையாளமாக மாறிடக்கூடாது. அதனால தான் பவுலடியார் எபேசியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் நமக்கு அறிவுரை கூறுறாரு பாருங்க, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாக இருக்கிறது யாருனா, தந்தையாகிய கடவுள். அவரிடத்திலே நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன் அப்படிங்கிறார் பார்த்தீங்களா. இன்றைக்கி அதுக்கு தான் சொல்கிறோம், தந்தை இடத்துல துதிக்காத குடும்பம் விளங்காதுங்க. தந்தை இடத்துல துதிப்பதுனா என்ன, அதுக்கு தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், ஹாலே லூயாங்கிற ஒரு வார்த்தை போதும். ஹாலே லூயா, ஹல்லல்னா புகழ்ச்சி, லூ நா டு யூ, யார்னா யாஹ்வே பிதா, பிதாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும். தந்தையை துதிக்கணும், அதுதான் அந்த குடும்பமாக இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். அதனால தான் குடும்பத்தில் ஜெபம் ஜெபி இது ஜெபிக்க சொல்கிறோம், குடும்ப ஜெபம். அதில் என்ன செய்கிறோம், துதிக்க சொல்கிறோம், அதில் ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறோம். எதுக்கு ஜெபமாலையை குடும்ப ஜெபத்தில் செய்ய சொல்கிறோம், குடும்ப ஜெபத்தில் அந்த ஜெபமாலையினுடைய ஒவ்வொரு மணியும் தந்தையினுடைய திட்டத்தை எப்படி அவர் இயேசுவை கொண்டு நிறைவேற்றினாரோ அந்த திட்டத்தை உள்ளடக்கியது தான் ஜெபமாலை. 150 ஜெபமாலை, இப்போ கொஞ்சம் ஒரு 10 கூட போட்டுட்டாங்க, முன்னாடியெல்லாம் 150. 150னா என்ன, திருப்பாடல்களினுடைய சரத்து, திருப்பாடல்களுடைய நிறைவு எங்கே இருக்குது, இயேசுவிடத்தில் இருக்குது. அப்போ இயேசுவினுடைய வாழ்க்கையை தியானிக்கிறது தான் ஜெபமாலை. மாதாவுக்கு ஜெபிக்கிறது ஜெபமாலை இல்லை. ஏசு மகனை குறித்து நீ யோசிச்சின்னா அம்மா ஓடி வந்துடுவாங்க, அதுதான் ஜெபமாலையினுடைய ரகசியம். இதை விளங்கிக் கொள்ளாத அறிவு ஜீவிகள் விவிலியத்தை வச்சுக்கிட்டு வேதத்தை பிசாசு வேதம் போதிக்கிறது போல் ஜெபமாலையை தூக்கி விட்டேறி, ஜெபமாலையை காலில் போட்டு மிதி, ஜெபமாலை தீமையின் அடையாளம். பாருங்கள், அறிவினர்களுடைய காரியம் அப்படியாக இருக்கு. நீ யோசித்து பாருங்கள், நம்ம சொல்கிறது உண்மையா பொய்யா யோசித்து பாருங்கள். நம்ம அறிவுகிட்ட நிலையில் பேசலை, ஜெபமாலை எடுத்து யோசிக்கிறது தியானிக்க போது ஜெபம் சொல்கிறோம், என்ன சொல்ல சொல்கிறோம், அதில் தியானிக்கிறவருக்கு கருத்துக்கள் உண்டு. இயேசுநாதர் சாமி முதலில் கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னது இது தப்பான தியானமா, அவருக்கு வந்து மாதாவை பார்த்து இயேசு பிறக்க போகிறார் சொன்ன செய்தியை தியானிக்கிறது தவறான தியானிப்பா, அல்லது குழந்தை இயேசு பிறந்ததை குறித்து தியானிக்கிறது தவறான தியானிப்பா, அவர் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது தவறான தியானிப்பா, அல்லது அவர் கோவிலில் காணாமல் போய் கண்டடிக்கப்பட்டது தவறான தியானிப்பா, பாடுகளினுடைய அந்த ரகசியத்தை பார்க்கிற பொழுது அவருடைய அவர் கெட்சமணி தோட்டத்தில் பாடுபட்டதை தியானிக்கிறோமே அது தவறா, எது தவறு? பாருங்கள், ஒரு ஒரு ஜெபமாலையில் இதைத்தானே தியானிக்கிறோம். இன்றைக்கி அநேகர் வந்து நம்மளை சுற்றி கொண்டு இது தவறு இது தவறு இது தவறுன்னு சொன்னோடனே உடனே தூக்கி தூர போடுறிய. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய அறிவு கட்ட மனுஷங்களாக இருக்க முடியும்? தயவு செய்து சரியானதை புரிந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியான தளத்தில் நின்னா வெற்றியடைவீர்கள். ஆகவே இந்த நாளில் பவுலடியாருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும், கடவுளிடத்தில் நீ மண்டியிட்டு ஜெபிக்கிற போது என்ன கிடைக்குது, அவருடைய அளவற்ற மாட்சி கேட்ப. ஆண்டவர் அளவற்ற மாட்சியை வச்சுக்கிட்டு நாம் பாரு இவ்வளோ வச்சுருக்கிறேன் இவ்வளோ வச்சுருக்கிறேன், நாம் காட்டுவோம் பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ வச்சுருக்கிறேன், என் மாடி எப்பாரு, என்னுடைய மாடியில் நான் கட்டியிருக்கிற டேங்க் எப்பாரு, என் மாடியில் நான் வச்சுருக்கிற ஹெலிகாப்டர் எப்பாருன்னு நம்ம காட்டுவோம். ஆனா ஆண்டவர் அவருடைய மாட்சியை அவர் வைத்து கொண்டு படம் காட்டுகிறவர் அல்ல, மாறாக மாட்சியை பிறருக்கு பகிர்ந்தளித்து இந்த பூமியை வளம் பெற செய்கிறவர் நம் ஆண்டவராகிய கடவுள். அவர் எப்படி செய்கிறார்? குடும்பங்களை வலுப்படுத்துகிறார், குடும்பங்களை அவர் நிறைவாக்குகிறார், குடும்பங்களை ஆசீர்வாதத்தினுடைய தளத்தில் கொண்டுட்டு போறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு அவர் என்ன கொடுக்கிறார்? வல்லமை கொடுக்கிறாரு. எதுக்கு வல்லமை? உள்ளத்திற்கு எதுக்கு வல்லமை? மனைவியை நீங்கள் பார்க்குற போது, ஒரு கணவன் ஒரு கணவனை மனைவி பார்க்குற போது அந்த வல்லமை தோய்ந்து போகும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்ஷன் இல்லை. இப்போ நான் ஒரு அருங்குடையில் ஊழியக்காரராக இருக்கிறேன், நான் ஒரு குருவாக இருக்கிறேன், நான் தான் டைரக்டர். என்னை சுற்றி இருக்கிற ஊழியர்களை பார்க்குற போது குறையோடு நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சிருவாங்க. அப்போ என்ன செய்யணும்? என் மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு குத்தணும் போல் ஒரு கோபம். அப்போ என்ன செய்வார் ஆண்டவர்? என்னுடைய உள்ளத்திற்கு வல்லமையை கொடுப்பார், அவர்களை தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுப்பார், அவர்களை மன்னிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார். குடும்பத்தில் அதுதான் நடக்குதுங்க. ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்திருக்கிற பிள்ளைகள் எப்படி வெற்றியடையுதாங்க? அவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி கொள்கிற வல்லமை தந்தையாகிய கடவுள் கொடுக்கிறாரு, ஆற்றல் கொடுக்கிறாரு, வல்லமையும் ஆற்றலும் கொடுக்கிறாரு. தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. பாருங்க, யார் வழியாக கொடுக்குறாரு? கொரியர் யார்? தூயாவி தான் கொரியர் சர்வீஸு. அவர் உள்ளே வந்துட்டாருன்னா தீயாவிக்கு இடம் இருக்காது உன் வீட்டுக்குள்ளே. அதனால் எல்லா காரியமும் இணைந்திருக்கிற அபிஷேகம் இது. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை பார்த்தீங்களா? அறிவால் எட்டி படிக்க முடியாத அன்புங்க இந்த அன்பு. அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். காலையில் கூட எங்களுடைய சகோதரர், இன்றைக்கி பாட்டு பாடக்கூடிய சகோதரர், ரெண்டு பேரும் பிரதர்ஸ், பொட்டி போடுறவங்க சிஸ்டர் இல்லை, அவங்க வந்து கிறிஸ்துவுக்குள் சிஸ்டர், ஆனால் இன்னும் சிஸ்டராக படிக்கல அவங்க. மற்ற ரெண்டு பேரும் சாமிக்கு படிக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிப்போம். அதில் இப்போ பிரதர் ஜெயராஜ்னு சின்னதாக தாடி வச்சிருக்கிற பிரதர், அவர் ஒரு கேள்வி கேட்டார். செங்கடலை கடக்கும் போது பாடம் நடத்தும் போது சொல்லி கொடுத்தாங்க பாதர், செங்கடலை கடக்கும் போது காற்று தானாக தானே அடிச்சிச்சு, செங்கடல் தானாக தானே பிரிஞ்சிச்சு, இயற்கையில் தானே எல்லாம் நடந்துச்சு, அதை பயன்படுத்தி தானே இவங்கெல்லாம் ஓடுறாங்க, அதில் என்ன பெரிய விஷயம் கடவுள் செய்திட முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருந்தோம். எப்போது அவர் இப்போ தான் தியாலஜி படிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வர்றது இயல்பு தானே. அப்போது இது எல்லாமே சரி, இயற்கையில் நடந்தது எல்லாமே சரி. அப்போ நான் அவருக்கு ஒரு உதாரணம் காட்டியது எது தெரியுங்களா? இந்த அருங்குடை இல்லத்தினுடைய இந்த தியான மையத்தை நினைக்கவே இல்லை. இந்த தியான மையம் இந்த இடத்துல இப்படி நடக்கும், இந்த இடத்துல நின்று நாங்கள் பூசை வைப்போம் அப்படின்னு நாங்கள் நினைத்து பார்க்காத ஒரு அதிசயம். காற்று அடித்தது எங்கேயும், கீழே காற்றா மேலே காற்றான்னு தெரியல, மேலை நாட்டு காற்று எங்களுக்கு அதிகமாக அடித்தது, கீழே நாட்டு காற்றும் அடித்தது, இரண்டு காற்றும் இணைந்தது. இந்த இடத்துல நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் நிகழ்ந்தது. அதை தான் நான் சொல்லி காட்டினேன். தம்பி, இது இப்போ நடக்கும், இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் அதை சித்தமாய் வைத்திருந்தார். பாருங்களேன், அவர் அதை வெற்றி கொள்ள நமக்கு அது உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கி நாம் இதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டிய, இந்த அதாவது எட்டாத இந்த அன்புன்னு சொல்கிறதுக்கு உதாரணம் நான் சொல்லுகிறேன். அந்த மக்களை அவர் அன்பு செய்தார், அந்த எட்ட முடியாத, எட்டி பார்க்க முடியாத அந்த ஒரு அன்பு பாருங்கள், அறிவுக்கு எட்டாத இந்த அன்பு எப்படி வெளிப்படுது? இப்படி தான் இயற்கையிலிருந்து வெளிப்படுது. ஆண்டவர் எதையும் பயன்படுத்த அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே எல்லாமே இருக்கிறது. மனுஷனை பயன்படுத்த தெரிஞ்சவருக்கு காற்றை பயன்படுத்த தெரியாதா? கடலை பயன்படுத்த தெரியாதா? அதனால தான் அவர் பயன்படுத்துகிறார். நமக்குள்ளே அப்பப்போ கடவுள் மேலே கோபம் வரும், ஏன் எல்லாத்தையும் பயன்படுத்த தெரிஞ்சவர் ஏன் எனக்கு அதை பயன்படுத்தி என்னையை காப்பாற்றலை? உன்னையை காப்பாற்றலைன்னா நம்ம ஒழுங்காக இருந்திருந்தோம்னா நம்மளை காப்பாற்றியிருப்பார். நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்திருந்தால் நம்மளை காப்பாற்றுவார். நம்ம ஒழுங்காக இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போயாவது மாறிக்கொள்ள வேண்டும். அந்த அறிவு கெட்டாத அன்பை விசுவாசத்தில் கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை இணைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இதுதான் நிறைவு, கடவுளுடைய முழு நிறைவையும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய படைப்பினுடைய அழைப்பு இதுதான். கடவுள் எதுக்கு நம்மளெல்லாம் படைத்தாரு? புரிய முடியாததெல்லாம் என்ன செய்யணும்? புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். எதனால்? அறிவு கேட்டாத அந்த அன்பை, அன்பை குறித்த சிந்தனை, கடவுளை புகழுகிற அந்த அடையாளத்தில் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அறிவை வச்சு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிவு வேண்டும் இல்லைன்னு சொல்லலை, கேள்வி வரும், அந்த கேள்விக்கு எங்கே விடை உண்டு? ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நீ கடந்து போய் பார்த்தீங்கன்னா உனக்கு அதுக்கு விடை உண்டு. இதோ நாங்கள் ஆண்டவருடைய அன்பில் நீந்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய அன்பில் ஓடிக்கொண்டிருக்கிற அநேக ஊழியர்களை நாங்கள் பார்க்கிறோம், அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். நீங்கள் சாட்சிகள். இதோ இந்த இல்லத்திற்காக நீங்கள் கரம் நீட்டினீங்க. எங்கேருந்து நீட்டினீங்க? கை எட்டாத தூரத்திலிருந்து நீட்டினீங்களே. நீங்களெல்லாம் இந்த அன்புக்கு சாட்சி பகர்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தொடர்ந்து ஓடுங்க, பயப்படாதீங்க. அடுத்தவன் பிசாசு எப்படி வந்து உன்னை வதைப்பான் தெரியாது. உன் விசுவாசத்தை அவன் சிதைப்பான், உன்னை கேள்விக்கு உட்படுத்துவான், உன்னுடைய செயல்களை எல்லாம் அவன் சாடுவான். ஆனால் நீ தங்கி இருக்கிற திருச்சபையாகிய இந்த இல்லம் ஆசீர்வாதமானது. நீ நம்பியிருக்கிற தெய்வம் உண்மையானவர். உன்னை இந்த இடத்துல நட்டு வைத்தவர். அவர் உன்னை உண்மையை நோக்கி வழிநடத்த செய்ய போகிறார். அதனால தான் சொல்கிறோம், இதோ இந்த படகை பிடித்துக்கொள், வார்த்தை என்கிற படகை பிடித்து கொண்டு நீங்கள் மீட்பு என்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடிப்போங்க. ஆண்டவர் அங்கே உங்களுக்காக காத்திருக்கிறார். கண்டிப்பாக தம்மை நாடி வருகிற, தேடி வருகிற, நம்பி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் அவமதிக்க மாட்டார். உன்னை விட்டு விலகி போக மாட்டார். உன்னை மார்பில் சாய்த்து அரவணைத்து கொள்ளப் போகிறார். உன்னை தாங்கி ஆசீர்வதிக்கப் போகிற தேவன். இந்த நாளில் சிறப்பாய் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.
பாவியின் ஜென்மை பாராமல், பாவத்தின் தீவையை அடையாமல், பாவியின் ஜென்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய்.